بسم الله الرحمن الرحيم وما كان للنبي أن يضل ومن يضل يأتي بما ضل يوم القيامة ثم توفى كل نفس بما كسبت وهم لا يظلمون صدق الله العلي புகழுடையவன் ஏகன் பரிபாலிப்பவன் போஷிப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த நமது உயிரெழுமினிய ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறியை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கின்றார்களோ அத்தகைய மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் சலாத்தும் சலாமும் என்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் கடமை நிறைவேற்றி வாழ்க்கையிலே திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அவாவுடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வி கண்ணியம் கேவலம் உயர்வு தாழ்வு சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் ஏவல் விளக்கல்களே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கிடைக்கிறது, விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. நாள மறுமையில ஏவலும் கிடையாது விளக்கமும் கிடையாது, வெறுமனே கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளில் தோல்வி அடையக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அந்த சூன பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் அவன் விளக்கியவற்றிலிருந்து விலகி நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நாள மறுமையில் அந்த விளக்கல்களே நாம் ஈடுபடுவதனால் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். உலகத்தில் இன்று எடுக்கப்பட்ட ஒரு விடயம் தான் நம்பிக்கை. நம்முடைய இஸ்லாத்தின் அனைத்து விடயங்களும் நம்பிக்கையின் பேரில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. யாரை நம்பினாலும் மோசடி செய்யக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். முதலாவது மோசடி மனிதன் அல்லாஹ்வுடன் செய்த உடன்படிக்கைக்கு மாறு செய்தது தான். அல்லாஹ்வுடைய ஈமானியாத்தின் நிபந்தனைகளின் மீது உறுதியான நம்பிக்கை கிடையாது. அதில் ஆற்றம் காணக்கூடிய இதயம் படைத்தவனாக வெறுமனே அனைவரும் செய்யக்கூடிய விடயத்தை நானும் செய்கின்றேன் என்ற ஒரு ஒப்புக்காக செய்து கொண்டு இருக்கிறானே தவிர அதில் உறுதியான நம்பிக்கை பூண்டவனாக எதுவும் செய்கிறான் என்று பார்த்தால் நிச்சயமாக பலகீனம் தட்டக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு பொறுப்பை கொடுத்தான், அந்த பொறுப்பில் நிதமும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹு முஸ்தகலிஃபுக்கும் ஃபீஹா, நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய கலீஃபாக்கள் பிரதிநிதிகள். ஃபயந்துரு கைஃப தஅமலூன், எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதனை அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். துனியாவில் நீங்கள் அங்காங்கே அலைந்து திரியும் பொழுதெல்லாம் உங்களை நம்பிக்கை வைத்தவர்களுக்கு ஒரு கணத்தில் மோசடி செய்து விடுவீர்கள். இன்றைக்கு மனைவிக்கு கணவன் மீது நம்பிக்கை கிடையாது, கணவனுக்கு மனைவியின் மீது நம்பிக்கை கிடையாது. இப்படி சமூகத்திலே தலைவருக்கு தன்னுடைய கீழ் இருப்பவர்களின் மீது நம்பிக்கை கிடையாது, சமூக தலைவனின் மீது குடிமக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எந்த நேரத்தில் தீங்கிழைத்து விடுவார்களோ மோசடி செய்து விடுவார்களோ என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் அந்த மோசடிகள் நல்ல முறையிலே வெளியாகி அனைவருக்கும் மத்தியிலே பரவிவிட்ட போதிலும் அதற்கு காரணம் சொல்லி வெக்கம் இல்லாமல் நான் சுத்தம் என்று சொல்வதற்கு முனையக்கூடியவர்களும் நம்மிலே ஏராளமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு தந்த விடயங்கள் ஏதோ ஒரு ஆற்றலை வைத்து பொறுப்பாக்கப்பட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து ஜம்ஜம் நீரினால் சுத்தம் செய்து நான்கு தடவை அவர்களை காமில் முக்கம்மலாக அல்லாஹ் ஆக்கியதன் பின்னால்தான் மாபெரும் நுபுவத் என்ற பொறுப்பை கொடுத்தார். அதனால் அவர்கள் அதிலே எந்த விதமான மோசடியும் செய்யவில்லை. அல்லாஹ் சொல்கின்றான், இங்க லின் நபி என்று சொல்றது ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்திலையும் மோசடி செய்ய முடியாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு அவர்களை தயார் செய்தான். உள்ளங்களில் ஆக சிறந்தவனாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை கண்டான். அவர்களை ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக தேர்ந்தெடுத்து முழு அகிலத்தினுடைய பொறுப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரசிலே சுமத்தாற்றினான். கல்விலே சுமந்தார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். அனைத்தையும் எத்தி வைத்தார்கள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோசடிக்காரர் அல்ல என்கிறதனை அல்லாஹ் குர்ஆனிலே கூறிவிட்டு, யாரெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் மோசடி செய்வார்களோ அவர்கள் கியாமத்து நாள் அன்று அதனை சுமந்தவர்களாக வந்து விடுவார்கள். பாடசாலைக்கு செல்லும் ஆசிரியர் மாணவர்களுடைய விடயத்திலே மோசடிக்காரர் காலத்தை நேரத்தை வீணாக்கின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பீரியடுக்குள்ள தன்னுடைய கடமையை சீரான முறையிலே செய்து முடிக்கிறார்கள். இவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் அது ஹராமான மாமிசத்தை, ஹின்சீருடைய மாமிசத்தை சாப்பிடுவதை விடவும் கடினமானது. இவ்வாறு தனக்கென்று ஒரு ஊதியம் வழங்கப்படுகின்றது, தனக்கென்று சில நிபந்தனைகள் இடப்பட்டு தான் செய்ய வேண்டிய கடமைப்பாடும் தெளிவாக இருக்குது என்றாலும் கூட அதிலே குறைபாடு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் மோசடிக்காரர்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய ஊதியமும் அவருக்கு ஹராமானது. இவைகளுக்கு உண்டான தண்டனைகளை அவர் கியாமத்து நாள் அன்று பிரகடனப்படுத்தியவராக வருவார் என்பதனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயும் இதனை பற்றி பேசியிருக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனை அஸ்தி கிளைஞர்களை சேர்ந்த லுத்பியா என்ற பெயர் கொண்டவரை முஸ்லிம்களுடைய ஜகாத் பணத்தை வசூலித்து வருவதற்காக வேண்டி பாவித்தார்கள். இஸ்தாமல நபியு ரஜுலன் மினல் அஸ்த் யுகாலு லுத்பியா. இந்த லுத்பியா ஜகாத்தை வசூலிக்க சென்றார். ஃபலம்மா கதிம, அவர் வசூலித்துக் கொண்டு வந்ததன் பின்னால் இது உங்களுடைய ஜக்காத்தின் பணம், இதனை ஒப்படைக்குமாறு எனக்கு கூறப்பட்டது. இதோ இந்த பகுதி எனக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்டது, எனக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது என்று சொன்ன நேரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கூட்டினார்கள். ஒரு ஹுத்பா செய்தார்கள். ஹமீத் அல்லாஹ் வாஸ்னா அலைஹி. அந்த ஹுத்பாவிலே அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவை நல்ல முறையிலே புகழ்ந்து துதி பாடிவிட்டு சொன்னார்கள், அம்மா பாத் சும்மா கால ஃபஇன்னி அஸ்தஅமலு ரஜுலன் ஃபஇன்னி அஸ்தஅமலு ரிஜாலன். நான் சில மனிதர்களை மார்க்கத்தினுடைய பணிக்காக பிமா வல்லி வல்லானி அல்லாஹு பி அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா என்னை எதற்கு பொறுப்பு சாட்டினானோ அந்த பணிக்கு பிரதிநிதியாக உதவியாளர்களாக நான் அனுப்பிவிடுகின்றேன். அவருமோ அதனை செய்துவிட்டு திரும்பி வந்ததன் பின்னால கூறுகின்றார், இது உங்களுக்குரியது, இது எனக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்டு விட்டது. இவ்வாறு சொன்ன ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பிறகு பார்த்த பாவித்த வார்த்தையை நல்ல முறையில கவனிங்க, அவன் உம்மட ஊட்டுல அல்லது வாப்பட ஊட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டிச்சே, அப்படி உட்கார்ந்து இருந்தா அவனுக்கு இது கிடைத்திருக்குமா? சகோதரர்களே, அந்த சஹாபியுமோ வசூலித்துட்டு வந்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் இது எனக்கு கொடுக்கப்பட்டது என்று தெளிவாக சொன்னதன் பின்னாலும் அவர் அதனை மறைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு கோபப்பட்டார்கள், இன்று இது எனக்கு கொடுக்கப்பட்டது தானே என்று பப்ளிக்கு சொல்லாம தன்னுடைய பொக்கெட்ல போட்டுக் கொள்ளக்கூடியவர்களுடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவன் உம்மட அல்லது அவன் வாப்பட ஊட்டுல உட்கார்ந்து இருக்கிறந்துச்சு, அயுஹுதா லஹு அம்லா பயந்தூர் பிறகு அவன் பார்க்கட்டும். அயுதாலகு அம்லா, அவனுக்கு இந்த கிஃப்டாக ஹதியாவாக கொடுக்கப்படுகிறதா இல்லையா, நாங்கள் இவரை பாவித்ததின் காரணமாகத்தானே அவருக்கு இது கிடைத்தது என்பதில் இருந்து பொது விடயங்களுக்காக வேண்டி பயணிக்கக்கூடியவர்கள், அதற்காக வசூல் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹதியாக்களை பொக்கட்டில் போடக்கூடாது என்று இந்த புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் கூறிக்கொண்டிருக்கின்றது. இன்று நம்முடைய குடும்பத்துக்கு எதனையும் உணவாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம், வெறுமனே நாங்களே எங்களுக்கு ஃபத்வா எடுத்துக் கொள்கிறது, என்னுடைய முயற்சிக்காக வேண்டித்தானே இது கிடைக்க பெறுகின்றது, இது எனக்கு ஹலால் என்று நாமே தீர்ப்பு எடுத்துக் கொள்கின்றோம். ஹசரத் ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்லிவிட்டு மீண்டும் துயர்ந்தார்கள். வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எந்த அல்லாஹ்வுடைய கையில இருக்கின்றதோ, லா யாகுது அஹதும் மின்ஹு ஷைஅன் இல்லா ஜாஅத்ஹு யௌமல் கியாமா யஹ்மிலுஹு அலா ரக்பத்திஹி, யாராவது பொது விடயங்களுக்காக இப்படி பயன்படுத்தப்பட்டு அவர் அதனை வசூலிக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஹதியாக்களை, அந்த கொடுப்பனவுகளை, அந்த கிஃப்டுகளை தன்னுடைய புக்கட்டிலே போட்டுக் கொள்வார் என்றால், கியாமத்து நாள் அன்று அதனை சுமந்தவராக, களத்திலே சுமந்தவராக ஆகி வந்து கொண்டிருப்பார். இன்கான பைரன் லஹு ரகாஉன், அவர் மோசடி செய்தது ஒட்டகத்திலேயாக இருந்தால் அந்த ஒட்டகம் அவனுடைய களத்தின் மீது இருக்கும், அதற்கு பயங்கரமான ஒரு சத்தம் இருக்கும், அல்லாஹ் அந்த ஒட்டகத்தையும் பேசக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிடுவான், இவனுடைய மானத்தை வாங்கிவிடுவான். பொது சொத்திலே மோசடி செய்தவன் என்கிறதனை அல்லாஹ் ஆர்வமானவர்கள் இறுதியானவர்கள் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்திலே பிரகடனப்படுத்துவான். அவனுக்கு ஏற்படுத்தப்படும் கேவலத்தை தாங்க முடியாத ஒரு நிலைமை ஆகிவிடும். அவ் பக்கரன் லஹு ஹுவார், அல்லது மாட்டினுடைய விடயத்திலே மோசடி செய்து இருந்தால் அந்த மாட்டுக்கும் ஒரு ஹுவார் சப்தம் இருக்கும், அவன் கழுத்திலே சுமந்தவனாக அந்த பயங்கர சப்தத்தோடு அவன் மோசடிக்காரன் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட நிலைமையிலே வருவான். பிறகு அவனுக்கு ஒரு ஆட்டில் மோசடி செய்யப்பட்டு இருந்தால், வசூலிக்கப்பட்ட விடயத்தில் அவனுக்கும் என்று ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்திருந்தார்கள், அதனை இவன் தனக்கென்று ஆக்கிக் கொண்டிருந்தால் அதுவுக்கும் ஒரு சத்தம் இருக்கும், அந்த சத்தம் இவனை கேவலப்படுத்தும், எல்லோருக்கும் பிரகடனப்படுத்தும், இதோ அல்லாஹ்வுடைய பொது நிதியிலே மோசடி செய்தவன் என்று. பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தினார்கள். ஹத்தா ரைனா ஹுஃப்ரத்தை இபுதைஹி, எந்த அளவுக்கு கைகளை உயர்த்தினார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹினுடைய கத்தத்தின் வெண்மை தெரியும் அளவுக்கு உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஹல் பல்லகுது ஹல் பல்லகுது யா அல்லாஹ், எந்த ஒன்றையும் விட்டுவிடாமல் நான் எத்தி விட்டு வைத்தேனா, நான் எத்தி விட்டேனா என்று சொன்னார்கள். இவ்வாறாக இஸ்லாத்தில எந்த ஒரு பகுதியிலும் குறை வைக்காது ஹசரத் ரசூலுல்லா அதிலே பத்திரித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை நமக்கு விளங்கப்படுத்திவிட்டு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொது நிதியின் விடயங்களிலே பேசும் பொழுது, மனிஸ்தமல்லாஹு மின்கும் அலா அமலின், நாங்கள் ஒரு மனிதனை நம்முடைய வேலைக்காக பயன்படுத்துகின்றோம், அவர் எங்களுக்கு ஒரு ஊசியின் அளவு மோசடி செய்தாலும் அதனை மறைத்து தனக்குள்ளே ஆக்கிக் கொண்டால், பொக்கத்திலே போட்டுக்கொண்டால், ஃபமா ஃபௌக்ரஹு, அல்லது ஊசியை விட கொஞ்சம் அதிகமானதாக இருந்தாலும் சரிதான், கான குலூலன் யாத்தி பிஹி யௌமல் கியாமா, அது மோசடியாக மாறிவிடுவதோடு கியாமத்து நாள் அன்று அந்த மோசடியை சுமந்தவனாக அதனை பல மடங்கு பெரிதானதாக ஆக்கிய நிலைமையில் அவனுக்கு அல்லாஹ் தண்டனைகளை வழங்குவான் என்று சொன்னார்கள். பாருங்கள், ஆரம்ப காலத்தவர்களுடைய பேரிதலையும் பத்திரித்தனத்தையும், இதனால தானே அவர்கள் இன்றும் போற்றி புகழப்படுகின்றார்கள், அதனால தானே அவர்களுடைய வழியை பின்பற்றுங்கள், வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டு ஒட்டகங்களை வாங்கி வந்தார்கள். பைத்துல் மாலின் உடைய ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டு இருக்கின்றது, அந்த மேய்விலே இவர்களுடைய ஒட்டகத்தையும் சேர்த்து விட்டார்கள். நாளடைவில் அது புஷ்டியானதாக மாறிவிட்டது, சந்தைக்கு வருகிறது, மக்கள் அனைவருடைய பார்வையும் ஈர்க்கிறது, ஆச்சரியப்படுகின்றார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சந்தைக்கு வந்தார்கள். இந்த இரண்டு ஒட்டகத்தை கண்டு அவர்களும் வியப்படைந்தார்கள். இந்த அளவு பர்மரான புஷ்டியான ஒட்டகமாக இருக்கின்றதே, இது யாருடைய ஒட்டகம் என்று கேட்டார்கள். இது உங்களுடைய மகன் அப்துல்லா உடைய ஒட்டகங்கள் தான். நெடுவ சென்றார்கள், இந்த அளவுக்கு இதனை நீ புஷ்டியாக வளர்த்திருக்கின்றாயே, எங்கால் தீனி போட்டாய், எங்கே இருந்து தீனி போட்டாய், பைத்துல் மாலுடைய ஒட்டகங்கள் மேயும் தளத்திலே அதனை நான் விட்டுவிட்டேன். சொன்னார்கள், பைத்துல் மால்ல மோசடி செய்தவனாக ஆகிட போறாயா, குடும்பத்தோட நரகத்தின் பாதையை அமைக்க போகின்றாயா, சேர்த்துவிடு இந்த ஒட்டகங்களை பைத்துல் மாலிலே, இல்லை அது எல்லோரையும் போன்று தான் மேய்ந்து கொண்டிருந்தது, பைத்துல் மால்ல முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு பங்கும் இருக்கிறது இல்லையா என்று மகனார் திருப்பி கேட்கின்றார். கோபம் அடைகின்றார்கள். இது அமீருல் முஃமினுடைய மகனின் ஒட்டகம் எனும் பொழுது அதற்கு பிரத்யேகமான கவனிப்பு கிடைத்திருக்கும். அமீருல் முஃமினுடைய மகனின் ஒட்டகம் இதற்கும் தீனி போடுங்கள் என்று முதல் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த முறையிலேயாவது அந்த ஹராம் மோசடி கலந்துவிடக் கூடாது என்கிறதனை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். சகோதரர் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உணர்த்தினார்கள். சகோதரர்களே, நாம் கொஞ்சம் சிந்தனை செய்வோம். எங்களுடைய உடம்பில் செல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஹலாலானது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது, ஏன் இபாதத்தில் சோம்பல் ஏற்படுகிறது, ஏன் பிள்ளைகள் ஹராத்தின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஹராத்தையை விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள், ஏன் அவர்களை தேற்ற முடியவில்லை. சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹராத்தின் மூலமாக முளையக்கூடிய, ஹராத்தின் மூலமாக வளரக்கூடிய ஒவ்வொரு சதை பிண்டமும் அது நரகத்துக்கு தான் அருகதையானது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நோய் ஏற்படுகின்றது. அவர்களுக்கு தேன் பாணி ஒரு குப்பியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வைத்தியர் பிரஸ்கிரிப்ஷன் கூறிட்டாரு. இப்பொழுது தேனை தேடினார், அந்த காலத்தில் எங்கேயுமே கிடைக்கவில்லை. கேள்விப்பட்டது, பைத்துல் மாலில் ஒரு குப்பி தேன் இருக்கின்றது. ஹஜரத் உமர் சென்றார்கள், மக்களை கூட்டினார்கள், பப்ளிக்லே சொன்னார்கள், என்னுடைய நோய்க்கு தேன் நியமிக்கப்பட்டிருக்கின்றது, அதனை நான் நீங்கள் அனுமதி தந்தால் பாவித்துக் கொள்வேன். அனுமதி கிடைத்ததன் பின்னால்தான் அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்தார்கள். ஆரம்ப காலத்து சஹாபாக்கள் அவர்களுடைய ஹிலாபத்துக்கு என்ற ஒரு ஊதியம் கொடுக்கப்படக்கூடியவர்களாக இருந்தும் கூட ஹஸரத் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அந்த ஊதியத்தை கூட விட்டுவிட்டார்கள். சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய வியாபார நிமித்தமாக கடன் கேட்டார்கள், சில சந்தர்ப்பத்தில் வியாபார நிமித்தமாக கடன் கேட்டார்கள். ஆனால் கடன் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கவில்லை. அந்த நேரம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றியவர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடனின் பக்கமே திரும்பினார்கள். ஹஜரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கடன் கேட்கப்பட்ட நிலைமையில் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். சொன்னார்கள், பைத்துல் மால்ல இருந்து ஹஜரத் உமருக்கு அமீருல் முமினுக்கு எடுத்துக் கொள்ள செல்லுங்கள், ஷாமுடைய வியாபாரத்தை முடித்துவிட்டு வந்ததன் பின்னால அந்த முதல் பணத்தை பைத்துல் மாலுக்கு சேர்த்துவிட சொல்லுங்கள். இது செய்தி கிடைத்ததும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவித்த வார்த்தை, உங்களை போன்ற கஞ்சர்களிடத்துல உலோபிகளிடத்துல நான் கடன் கேட்டு நீங்கள் தராமல் விட்டு விடுவது, அதனை புறக்கணிப்பது எனக்கு ரொம்ப விருப்பமானது. நீங்க சொல்லக்கூடிய இந்த பைத்துல் மாலுடைய பணத்தை எடுத்து நான் பாவித்து இடையில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட அல்லது அதனை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை உருவாக நீங்கள் எல்லோரும் சொல்வீர்கள், அமீருல் முஃமினீன் பைத்துல் மால்ல இருந்து எடுத்தார், அவரை மன்னித்து விடுவோம் என்று நான் எப்படி என்னுடைய ரப்பை போய் சந்திப்பேன் என்ற விடயத்தை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உணர்த்தினார்கள். சகோதரர்களே, இந்த முறையில் இதத் துஹிதல் ஃபைஉது வலா கூறப்படுகின்றது. அதிகாரிகள் பொது சொத்தை சூறையாடுவார்கள். அப்படியான ஒரு காலம் வந்துவிட்டால் அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் அந்த நேரம். இது 15 விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு நீளமான ஹதீஸ். இந்த தலையங்கத்துக்கேற்ப 2 விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். யாரெல்லாம் பொது சொத்திலே மோசடி செய்யக்கூடியவர்களாக, அமானிதத்துக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்களோ, அந்த நேரத்தில் செந்நிற காற்றை எதிர்பாருங்கள். செந்நிற காற்று என்றது இன்றைக்கு கண்ணுக்கு விளங்காத நோய்கள், கோவிட் எங்கள யாரையுமே விட்டுவிடாத அளவுக்கு எந்த அளவு அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. அதிகாரிகளும் பலகீனமாகிவிட்டார்கள், அரசியல்வாதிகளும் பலகீனமாகிவிட்டார்கள். பெரும் சூப்பர் பவர் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் கூட செய்வது அறியாது பலகீனமாகிவிட்டார்கள், முடக்கப்பட்டு விட்டது. இவைகள் அனைத்தும் மோசடிக்குரிய காரணங்கள் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எதிர்பாருங்கள், செந்நிற காற்றை ஒவ்வொரு பேர் கொண்டு உங்களை வந்து கொண்டிருக்கும். மேலும் அல்லாஹ்வுடைய வேதனையும் எதிர்பாருங்கள், அது ஹஸ்வன் மஸ்கன், பூமி உங்களை சுழி வாங்குவதுடன் உங்களுடைய உருவங்களையும் மாற்றிவிடும். பூமி சுழி வாங்கக்கூடிய எத்தனையோ உதாரணங்களை கண்டுவிட்டும் நிம்மதியாக இருக்கிறோம். அதற்கு பின்னால் காலையில் மாலையில் இரட்டில் இரவில் மனித உருவத்தில் இருந்தவர்கள் மிருகங்களாக காலையில் எழும்பக்கூடிய நேரத்தில் மாறிவிடும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். எப்பொழுது இந்த அமானிதங்களுக்கு மோசடி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகிவிட்டால், எனவே கனிவான சகோதரர்களே, ஒரு மனிதன் பொது விடயத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்றான். அந்த நேரம் அவனுடைய பயணங்களுக்கு செலவுகளுக்கு அதிலிருந்து எடுத்துக் கொள்கின்றான். என்றாலும் இதுவும் மோசடித்தான் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கின்றோம், மனிதனாகும் அல்லாஹ் அமலின், நாங்கள் ஒரு வேலைக்காக பயன்படுத்தி அவருக்கு ஒரு ஊதியத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அந்த ஊதியத்துக்கு அப்பாற்பட்டு எதுவெல்லாம் அவர் எடுப்பாரோ அது மோசடி என்றார்கள். ஆனா காரணம் சொல்கிறோம், எங்களுடைய பெட்ரோல் செலவு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த பணம் ஊதியம் கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய சாப்பாடு செலவு அதற்காகவும் தான் உனக்கு அந்த கூலி வழங்கப்படுகின்றது. அத்தசர்ஃபு ஃபில் மாலில் ஆம் லிகைரி ஸாலிஹில் ஆம், பொதுவான விடயங்களுக்கு இணக்கமான தருமங்களை தவிர வேறு எதற்கெல்லாம் இந்த பொது சொத்தை பாவிக்கிறார்களோ, வலஃபு சதகா, அந்த பொது சொத்து சதகா கொடுக்கிறதாக இருந்தாலும் சரிதான், பொது சொத்தினுடைய பணம் ஏழை வந்து கேட்கும் பொழுது அதிலிருந்து சதுக்கா கொடுக்கிறார்கள். அப்படி செய்தாலும் கூட இவன் மோசடிக்காரன். மக்களினுடைய சொத்தை சதுக்கா என்ற காரணத்தை கொண்டு யார் வீணாக்கின்றார்களோ அவர்களும் குற்றவாளிகள். அவர்களை ரசூலுல்லாஹ் வன்மையாக கண்டித்தார்கள், தடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்கீன்களுக்கு பல அடையாளங்கள் இருக்கின்றது, அவைகளை அவர்களை கண்டதும் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் சலாம் சொன்னாலும் அது அவர்களுக்கு லானத்தாக அமைந்துவிடும். ஒவ்வொரு மோசடிக்காரனும் முனாஃபிக் தான், அவன் நயவஞ்சகன் தான். அவன் இப்படி மோசடி செய்துவிட்டு முகம் மலர்வோடு வாய் நிறைய சலாம் சொல்கிறான். சொன்னார்கள் ரசூலுல்லா, தஹியத்துஹும் லானா, அவனுடைய சலாமும் லானத்து தான், அவனுக்கு சாபமாக உருவாகிவிடும். தஆமுஹும் நுஹ்பா, அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் எல்லாமே அது கொள்ளை அடித்த பொருளாக மாறிவிடும். கனீமத்துஹும் குலூல், அவனுடைய கனீமத் அவனுக்கு என்று ஹதியாவாக கொடுக்கப்படக்கூடியவைகள் அனைத்துமும் மோசடி. லாயத்ரபுனல் மசாஜித இல்லா ஹஜ்ரா, மஸ்ஜிதுக்கு சமீபிப்பதாக இருந்தாலும் கூட வெறுப்போட தான் மசீதின் பக்கம் வருவான். தொழுகைக்கு ஆகும் பிந்தி வருவான். முஸ்தக்பிரின் பெருமை அடித்தவனாக இருப்பான். இவன் யாருடன் இரக்கம் காட்டவும் மாட்டான், இவனுக்கு இரக்கம் காட்டப்படவும் மாட்டாது. இரவுல செத்த குணத்தை போல தூங்குவான். சஹபும் பின்னஹார், பகல்ல மக்களுக்கு மத்தியில வீண் தர்க்கங்களை செய்து குழப்பங்களை ஏற்படுத்தி சத்தங்களை எழுப்பி விவாதம் செய்து கொண்டிருப்பான். பள்ளி பக்கமே வராதவர்கள் டிரஸ்ட் போர்டு நியமிக்கப்படக்கூடிய நேரத்தில் மட்டும் அங்கே வந்து விவாதம் புரியவும் சண்டை இழுப்பதற்கும் தயாராகி விடுவார்கள். இவர்கள் எல்லாம் சுத்த முனாஃபிக்கீன்கள் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இது பொது சொத்தில் மட்டுமல்ல, இந்த மோசடி ஏராளமான விடயங்களில் பரவி கிடக்கின்றது. அது எங்களுடைய தனிப்பட்ட முறையிலேயாக இருக்கலாம், அல்லது சமூக ரீதியான ஒரு விடயமாக இருக்கலாம், நாங்கள் செய்யக்கூடிய கடமையாக இருக்கலாம். இவைகளில் மோசடி செய்வது நினைத்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அத்துடனே சிலர் தனக்கு தகுதி இல்லாத ஒரு விடயத்தை செய்வார் என்றால் அதுவும் அநியாயம்தான். உதாரணமாக ஒரு வஸ்துவை வைக்க வேண்டிய இடத்திலே நாம் வைக்க வேண்டும், அவ்வாறு வைக்கவில்லை என்றால் அதுவும் ஒரு மோசடியாக ஆகிவிடும். எங்களுடைய உடம்பாக இருந்தாலும் சரிதான், இப்பொழுது தொழுது கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய உடம்புல நல்ல சுவாத்தியம் இருக்கிறது, முழங்கால்களை நல்ல முறையில் மடிக்க முடியும், எழுந்து நிற்க முடியும். இப்படியானவர் கதிரையில அமர்ந்து தொழக்கூடாது. காரணம் இல்லாமல் கதிரையிலே அமர்வது அல்லாஹ்வுக்கு விருப்பம் கிடையாது. கதிரையில் அமர முடியும் யாருக்கு? சுஜூது செய்வதற்கு மிகவும் சிரமமானவருக்கு. அவருக்கு நீண்ட நிலைமையில் தக்பீர் கட்ட முடியும் என்றால் அந்த தக்பீரை கட்ட முடியும், ருக்குவுக்கு செல்ல முடியும் என்றால் ருக்குவுக்கும் செல்ல முடியும். மேலும் சஜிதா தான் செய்ய முடியல, முழங்காலில் வருத்தம் இருக்குது, மடக்க முடியவில்லை என்று இருந்தால் அவர் அந்த நேரத்தில் மட்டும் கதிரிலே அமர முடியும். சஜிதாவுக்குரிய அந்த இஷாராக்கள் செய்கிறை முடிந்ததன் பின்னால் மீண்டும் அவருக்கு நிலையிலே நிற்க முடியும் என்றால் நிலையிலே நிற்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவர் கதிரிலே அமர்ந்து தொழுவது அவர் தனக்கு முடியமானதை செய்யாமல் விட்டுவிடுவார். அது அவருக்கு கூலியையும் குறைத்து கொடுக்கப்படுவதோடு சொன்னார்கள், பூமியிலே தலை வைக்கப்படாத தொழுகை, அல்லாஹ்வுக்கு முன்னிலையாண்டே சன்னிதானத்திலே சிரசை நெற்றியை வைக்கப்படாத தொழுகை தொழுகையே அல்ல. அதனால் காரணம் இல்லாமல் யாரும் கதிரையில் தொழுவதனை தவிர்ந்து கொள்ளுங்கள். காரணத்தோடு தொழுகின்றீர்கள், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனவே நாம் அனைத்து விடயங்களிலும் இஸ்லாம் எதனை உணர்த்துகின்றதோ, ரசூலாவுடைய நடைமுறை எதுவாக இருக்கின்றதோ அதன் பிரகாரம் செயல்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவாயாக. நாங்கள் பாவிகள், நீ மன்னிப்பவன், உன்னுடைய பெயர் கஃபார், எங்களுக்கு மன்னிப்பின் வாசலை திறந்து விடுவாயாக. அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை மார்க்கத்தின் பக்கம் விசாலமாக்குவாயாக. ஹராமான விடயங்களிலிருந்து பாதுகாப்பாயாக, மோசடிகளிலிருந்து பாதுகாப்பாயாக. அமானிதங்களை சீரான முறையிலே நிறைவேற்றக்கூடிய ஆக்கிடுவாயாக. எங்களுடைய உதிரமும் எங்களுடைய அமல்களும் எங்களுடைய உடம்பும் உனக்கு விருப்பமான அசைவுகளை போடுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ஹராமான இந்த கவலமும் உள்ளத்துக்குள்ளே போய்விடாமல், உடம்புக்குள்ளே போய்விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியை சீர் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே உண்டாகி இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை நீக்கிவிடுவாயாக. பல வர்ணம் கொண்ட பேர்களில் வரக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இவைகள் அனைத்தின் காரணம் எங்களுடைய செயல்கள் என்பதனை உணரக்கூடிய புத்தியை தந்தார்வாயாக. உன்னுடைய தனிப்பெரிய குறிப்பை கொண்டு துஆக்களை கபூல் செய்வாயாக.